சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 18.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். ஞான குருவாகிய மிகுந்த தேவர் திருவடிகளை உச்சிமேல் சுற்றி உண்மை விளக்கத்தோடு தத்துவ ஞானத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கம். உரையாசிரியர் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை அணிந்து மகிழ்கின்றோம். உண்மை விளக்கத்தினுடைய வகுப்புக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக ஒரு நாளும் இப்படி ஒரு நல்ல விநாயகர் வணக்கத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தருகின்ற தாமோதரனுக்கு தனி வணக்கங்கள். இன்றைய தொகுப்புரையை இளங்கோ அவர்களிடம் ஒப்படைத்து அதை கேட்க நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். நேற்று போலவே பாடல்களை ஸ்ரீராம் படித்து வைக்க நான் தனித்தனி பெயர் சொல்லாமல் ஒவ்வொருவராக முனைந்து ஒரு பாடலை சொல்லுகிற மாதிரி அந்த வகுப்பை நாங்கள் ஆரம்பிப்போம். ஸ்ரீராம் தொடங்க.
காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்த ஐங்கரனை வந்தமரப் புந்தியுள் வைப்பாம்.
பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் பேராகா நான் ஏது நீ ஏது நாடம் நாதன் ஐந்தெழுத்து ஏது தான் ஏது தேசிகனே சாற்று
நடம்
ஏது
உள்ளபடி இத்தை உரைக்கை கேள் உன்றனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று
நாற்கோணம் பூமி உணல் நண்ணும் மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்பொழுதும் ஆக்கும் அருங்கோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா ஊறுகாயம் ஆண் இவற்றால் உற்று
உள்பார் உணல் வெண்மை பொங்கும் மணல் சிவப்பு வண்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா வா லா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது
குறி குலிசம் போகனதம் கொள்கவத்தி குன்றா கொள்கவத்தி குன்றா அறுப்புள்ளி ஆறமுது விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று புதல்வார் ஆகமம் ஓதும்
ஆராதி ஐந்தும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழிலவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதுறவே பண்ணுவார்கண் பார்
அடைப்பன் அயன் அளிப்பன் பங்கேற்கன் மாயன் துடைப்பன் உத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் துரோபிப்பார் ஈசன் சதாசிவரும் அன்றே அணுகிற ஆம்
சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து
உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனுக்கு கல்லமகம் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம்.
ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா இனமாம் சந்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கன்று அறி
வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனமிகும் தோல்கால் இடமாக ஊனப்பதிசம் தனையறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவங்காணுமே.
நன்றாக நீரிடமா நாரதம் தானறியும் ஒன்றா மன மூக்கு பூவிடமா நின்றறியும் என்றோது மன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
நல்ல முயற்சி. இந்த அளவு முடிந்தால் இந்த படிக்கிற பாடல்களை மனநம் பண்ணி விட்டால் கூட நல்லது. ஒரு பெரிய அதிக பாடல்கள் 54 பாடல்கள் பிற்காலத்திலே பெரிய கை கொடுக்கும். கை கொடுக்கும் என்பது மற்றவர்களுக்கு பாடம் சொல்லுகிற பொழுதும் அல்லது செய்திகளை ஒரு மேடையிலே சொல்ல வந்தால் அந்தந்த பாடல் சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறது என்பது ஒரு கம்பீரம். போர்க்களத்துக்கு போகிறவன் ஆயுதத்தோடு போக வேண்டும். உரை கொண்டு வந்திருக்கேன் கத்தி வீட்டிலே இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. அதுபோல அந்த பாடல்களை அப்படியே மனநம் பண்ணி சொல்வது என்பது ஒரு நல்லது. உங்களாலே சொல்ல முடியும் என்று தெரிகிறது. நீங்கள் அவ்வளவு தெளிவாக படிக்கிறீர்கள், தெளிவாக சொல்கிறீர்கள். ஆகவே பாடலை இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் போனவுடனே பார்க்காமலே சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இனி வகுப்பு ஸ்ரீராமிடம் ஒப்படைக்கப்படுகிறது.
பாடல் 14 பக்கம் 79. இனி கண்மேந்திரியங்கள். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆ கருதும் நாளும் அது. பதவுரை. கண்ணுதல் நூல் சிவபெருமான் அருளி செய்த சிவாகமன நூல். ஓதியிடும் சொல்லுகின்ற கண்மேந்திரியங்கள் தொழிற்பொறிகள் எண்ணும் வேறு வேறாய் கருதப்படும் வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பவனாக தோற்றுவிப்பனவாக நன்னியிடும் பொருந்தும் அத்தொழிற்பொறிகள் யாவை எனில் வாக்கு வாய் பாதம் கால் பாணி கை மண்ணு குதம் பொருந்திய எருவாய் உபத்தம் ஆக கருவாய் என அது அச்சிவாகமும் நாளும் எப்பொழுதும் கருதும் ஆராய்ந்துரைக்கும்.
தத்துவ வரைபடத்தை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து கொள்ளுங்கள். நாங்கள் சுத்தமாயை அசுத்தமாயை தாண்டி பிரகிருதி மாயா தத்துவத்துக்குள்ளே நுழைகிறோம். தெரிந்தது ஒன்று தெரியாதது காணுதல் என்ற அந்த கொள்கையை பற்றி முதலிலே கீழே இருந்து ஒடுக்க முறையிலே தத்துவங்கள் சொல்ல தலைப்படுகிறார் நூலாசிரியர். அந்த வகையிலே நிலம் பற்றிய விடயங்களை சொல்லி நில அணுக்கள் நிறம் போன்றவை எல்லாம் சொல்லி பஞ்சபூதங்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்லி கீழே இருந்து தொடங்கினார். அதற்கு பிறகு பஞ்சபூதங்களுக்கு காரணமாக இருக்கிற தன்மாத்திரைகள் பற்றி சொன்னார். தன்மாத்திரைகள் பற்றி சொல்லி முடிந்த பிறகு நேராக அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய விளைவுகளான சாத்வீக ராஜச தாமச விளைவுகளான விடயங்கள் பற்றி சொல்ல தொடங்கி நேற்று ஞானேந்திரியங்கள் பற்றி சொன்னார். கண்மேந்திரியங்கள் பற்றி சொல்கிறார். ஞானேந்திரியங்கள் 5 கண்மேந்திரியங்கள் 5. இதே ஒரு சொற்பிரயோகம் வந்தது நீங்கள் கவனித்திருப்பீர்களோ என்னவோ தெரியவில்லை. சத்தாதி என்று ஒரு வார்த்தை பிரயோகம் சொல்லுகிறார். இந்த சத்தாதி என்பது அது பின்னாலே நாங்கள் படிக்க போகிறோம். ஞானேந்திரியங்களாலே வருகிற அறிவு இருக்கிறதே சத்தாதி வசனாதி என்று பிரிப்பார்கள். சத்தாதி என்பது என்னவென்றால் ஞானேந்திரியங்களாலே வருகின்ற பொறிக்காட்சியினுடைய அனுபவங்கள். காட்சி வேறு, காட்சியினுடைய அனுபவம் வேறு. அதுபோல கர்மேந்திரியங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த கர்மேந்திரிய காட்சி கூடாக வருகிற அனுபவங்கள் வசனாதி என்று பிரியும். எப்படி ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியங்கள் இருக்கிறதோ, ஞானேந்திரிய அனுபவம் ஐந்து, கர்மேந்திரிய அனுபவம் ஐந்து என்று பிரித்து கொண்டு சப்தாதி வசனாதி என்று அவர்களுக்கு பெயரிடுவார்கள். அது வாக்கு பற்றி நாங்கள் பிடிக்கிற பொழுது அது 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 சேர்த்து எண்ணப்படக்கூடியதான ஒன்றாக வரும். இப்போது மேலோட்டமாக அதை மனதிலே ஒரு மூலையிலே போட்டு வையுங்கள். இனி பாட்டுக்குள்ளே நுழையிறோம்.
கண்ணுதல் நூல் ஓதியிடும் கர்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆ கருதும் நாளும் அது. பதவுரை. கண்ணுதல் நூல் சிவபெருமான் அருளி செய்த சிவாகமன நூல்.
ஓதி ரெண்டு கண்ணாலே படித்து நூல் எழுதுகிறவரை விட மூன்று கண்ணாலே படித்து நூல் எழுதுகிறவர் அவர். ஆகவே அது இன்னும் தெளிவாக இருக்கும். விளையாட்டுக்காக சொல்கிறேன். வெளிப்படையாக ஆகமம் சிவனால் உபதேசிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தி கண்ணுதல் நூல் என்கிறார்.
ஓதியிடும் சொல்லுகின்ற கர்மேந்திரியங்கள் தொழிற்பொறிகள் எண்ணும் வேறு வேறாய் கருதப்படும் வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பனவாக
உண்மையாக உண்மையாக பேச்சு முதலிய செயல்களின் அனுபவத்திற்கு என்றதுதான் அந்த வசனாதிக்கான உண்மை அர்த்தம். இப்படி சொன்னால் ஒன்றும் தப்பில்லை. அது தெளிவாக செய்தால், அதாவது கண்ணாலே காணுகிற காட்சி என்பது ஒன்று, காட்சியினாலே வருகிற அனுபவம் என்று என்பது ஒன்று. அதுல அது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. காட்சி என்பது ஒன்று, காட்சியினுடைய அனுபவம் என்பது ஒன்று. சும்மா ஒரு விளக்கத்துக்காக தெளிவிட்டு போகிறேன். நனவு கனவு என்று நம்முடைய உயர்நிலைகளை பிரிக்கிற பொழுது, கனவு பற்றி சொல்கிற பொழுது கனவிலே காட்சி இல்லை ஆனால் அனுபவம் உண்டு. சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? கனவிலே கண்ணாலே காணுகிற காட்சி இல்லை, காதாலே கேட்கிற சத்தம் இல்லை, மூக்காலே நினைக்கிற சுவ வாசம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் அவற்றினுடைய அனுபவம் நிகழும். கனவிலே பார்த்தது போன்ற ஒரு அனுபவம் நிகழும், கேட்டது போன்ற அனுபவம் நிகழும். ஆகவேதான் சத்தாதி வேறு, நேரடியான அறிவு என்பது வேறு. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பொறிகளுக்கூடாக காணுகிற காட்சி என்பது ஒன்று, காட்சி அனுபவம் என்பது ஒன்று என்று போக போக இன்னும் உள்ளே பிரித்து கொண்டு போவார்கள். அப்படி
வசன ஆதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக தோற்றுவிப்பனவாக நன்னியிடும் பொருந்தும் அத்தொழிற்பொறிகள் யாவை எனில் வாக்கு வாய் பாதம் கால் பாணி கை மண்ணு குதம் பொருந்திய எருவாய் உபத்தமாக கருவாய் என அது அச்சிவாகமம் நாளும் எப்பொழுதும் கருதும் ஆராய்ந்துரைக்கும். பொழிப்புரை. இறைவன் அருளி செய்த ஆகம நூலில் சொல்லப்பட்டுள்ள கர்மேந்திரியங்கள் பேசுதல் போக்குவரவு செய்தல் ஏற்றல் இடுதலை செய்தல் கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல் சிற்றின்பம் செய்தல் ஆகிய செயல்களை செய்யும். அக்கண்மேந்திரியங்களாவன வாய் கால் கை எருவாய் கருவாய் என்பன. அவை வடமொழியில் வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்று கூறப்படும்.
அதாவது வார்த்தை கூட ஒரு செயல் கருவிதான். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏனென்றால் செயல்கருவி சொல்லுகிற பொழுது வாக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் வாக்கு என்றுதான் தொடங்குகிறார். வார்த்தையூடாக நாங்கள் செயல் செய்கிறோம். அது உங்களுக்கு முதலே தெரியும். அதனால்தான் மனம் மொழி மெய் என்கின்ற திரிகரணம் என்ற பற்றி நாங்கள் திரிகரண சுத்தி பற்றி எல்லாம் பேசுவோம். ஆகவே வாக்கும் செயல்கருவியாகத்தான் நமக்கு செய்கிறது. ஒரு உத்தரவிட்டால் அதை மற்றவர்கள் செய்விக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வாக்கு. பாதம் என்பது கால். அது முன்பே ஓரளவு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஐந்து செயல்கருவி என்ன செய்யும் என்று கேட்டால், நம்முடைய செயல்பாட்டுக்காக இறைவன் நம்முடைய உடம்பை இந்த ஐந்து கருவியோடு பொருத்தி படைத்திருக்கிறான். ஒன்று பாதம், ஒன்று பாணி. பாணி என்பது கை. அதனால்தான் தண்டபாணி கோதண்டபாணி என்ற பெயர்கள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன் கோதண்டவாணி, தண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன் தண்டவாணி, சாரங்கம் என்கின்ற பிள்ளை வைத்திருக்கிறவன் சாரங்கவாணி என்று இந்த பாணி வைக்கிறோம். குழந்தைகளுடைய நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், குழந்தைகளுடைய கைதட்டி பரவுற கைதட்டி மகிழ்கிற அந்த பருவத்துக்கு சப்பானி பருவம் என்று பெயர். கையை சப்பென்று தட்டுகிற அப்படியால் கைதட்டுகிற பருவத்துக்கு சப்பானி பருவம் என்று பெயர். இது கையாலே செய்கிற செயல் என்னவென்றால் வைத்து எடுத்தல், கொடுத்தல் எடுத்தல், இது ரெண்டும் கையாலே நிகழும். அதுக்கேற்ற மாதிரி கை பொறிமுறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்தல் கொடுத்தல் என்பது கேற்ற மாதிரி கையிலே மூன்று வளைவு, ஒன்று நடுக்கையினுடைய வளைவு, பிறகு மடக்குதல், பிறகு நீட்டுதல், இப்படி மூன்று அமைப்பு வைத்திருக்கிறார் கடவுள். மூன்றினூடாக கொடுத்தல் எடுத்தல்கள் நிகழும். இது போதுமா என்று கேட்டால் கையெட்டுகிற தூரம் வரையும் போதும். அதுக்கப்பால் என்ன செய்வது, செயலுக்கு என்ன செய்வது என்றால் கையை அதைவிட நீட்டினால் உடம்பு அமைப்புக்கு அது வடிவாக இருக்காது, என்ற அழகாக இருக்காது. கடவுள் அப்படி பண்ணியிருக்கலாம், கையை நீட்டுற மாதிரி பண்ணியிருக்கலாம், நீட்டினால் எவ்வளவு தூரம் தான் நீட்டுவது. ஆகவே என்ன செய்கிறார், கையை இந்த அளவிலே உடம்பு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்கிடெக்டினுடைய வேலை வசதியாக அமைக்கவும் வேண்டும், அதே நேரத்திலே அது அழகாக இருக்கவும் வேண்டும். கை என்பது கொடுக்க வாங்க இயங்க என்கிற அளவிலே அது வசதியாக இருக்கிறது, உடம்பினுடைய அளவிலே அழகாகவும் இருக்கிறது. இதை விட நீட்ட முடியாது, நீட்டுறது என்றால் கொஞ்சம் நீட்டலாமே தவிர அதை விட நீட்ட முடியாது. மிக உயர்ந்தவர்களுக்கு கை எழும்பி நின்று கீழே விட்டால் முழங்கால் வரையும் நிற்கும் என்று சொல்வார்கள். காந்திமானுக்கு எல்லாம் அப்படி இருந்தது என்பார்கள், முழங்கால் வரையும் கை நீளும் என்று. இன்றைக்கு வகுப்பு முடிந்தவுடனே எல்லாரும் நீட்டி பார்க்க போகிறார்கள் என்பது தெரிகிறது. அது கையினுடைய அமைப்பு. அப்ப இதுக்கு மேலே கையை நீட்ட முடியாது என்றால் இன்னும் தேவை இருக்கிறதே, தூர பொருளை கிட்டே எடுக்க வேண்டும், தூர கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றால் அதற்காக காலை வைக்கிறார். கை இந்த அளவிலே இயங்க கால் உடம்பை மொத்தமாக கொண்டு செல்லும். கால் நம்முடைய உடம்பை மொத்தமாக நினைக்கிற இடத்துக்கு கொண்டு செல்லும். அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு பிறகு கையை நீட்டி அந்த பொருளை எடுக்கலாம் நிற்கலாம் என்கிற வகையிலே இந்த உடம்பை விளங்கி ரசித்தால் அதிலேயே ஆண்டவன் தெரிந்து கொள்வான். கடவுள் அமைத்திருக்கிற இந்த உடம்பை அமைத்திருக்கிற அழகு என்பது ஒவ்வொன்றாக நீங்களே அனுபவிக்க வேண்டும். மூக்கேனை எப்படி இருக்கிறது, கரையனை எப்படி இருக்கிறது, காற்று வழி எப்படி இருக்கிறது, சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் அழகாக அமைத்திருக்கிறான். அப்போ காலின் திசையும் கையை கொண்டு திரிந்து எடுத்தல் கொடுத்தல்களை இன்னும் விரிவிக்கும். ஆகவே காலினுடைய வேலை அதுவாகும். அதுக்கு பிறகு மிஷின் வேலை செய்கிறது, அதுக்கு பிறகு சத்தம். இதுவும் முடியவில்லையா, சத்தத்தினாலே இயக்கலாம். எட்டகுர தூரத்துக்கு சப்தம் போட்டு இதை கொண்டு வா என்றால் ஒருவர் கொண்டு வருவான், உத்தரவுகள் இடலாம். இது சப்தத்தினுடைய வேலை. அடுத்ததாக இதோடு முடிந்து விடலாம் என்றால் ஒரு மெஷின் வேலை செய்தால் அதன் உள்ளே அதுக்கான ஒரு இயக்க சக்தி இயங்கும். அந்த சக்தி இயங்குகிற பொழுது கழிவு வரும், அது தவிர்க்க முடியும், எந்த இயந்திரத்துக்கும் அது போதும். அப்படி கழிவு வந்தால் அந்த கழிவு அகற்றப்பட்டால்தான் இயந்திரம் தொடர்ந்து இயங்கும். அப்படி கழிவை அகற்றுகிற பகுதிக்கு தான் நாங்கள் பாயு என்று பெயர். மல சல வாசல்கள், அது அக்கழிவுகள் எல்லாம் இந்த உடம்பினுடைய ஓட்டைகள் வழியாக வெளியேறும், அது வெளியேற்றப்பட வேண்டும். பொதுவாக அதை நாங்கள் மலவாசல் என்று சொன்னாலும் மலங்களை வெளியேற்றுகிற எல்லா வாசலும் இந்த பாயு என்ற வார்த்தையினாலே குறிக்கப்படும். அதற்கு பிறகு இந்த அளவிலே போதுமா என்று கேட்டால் கர்ம வினைக்கேற்ப கடவுள் ஒவ்வொருவரையும் படைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனி தொழிலாற்றி கொண்டிருக்கிறது. கடவுளுக்குரிய புத்திசாலித்தரம் அழகில்லை. அதனால என்ன செய்கிறார், ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிர் தோன்றுகிற மாதிரி ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த இன்ப வெளியேற்றம், அதை ஒரு ஆர்வப்படுத்தி உடம்பிலே அதை அமைத்து உண்ணுகிற உணவு விந்தாக மாறுகிற வரைக்கும் மாற்றங்கள் செய்வித்து அந்த ஒவ்வொரு வடிகட்டுதலிலேயும் உணவு தூய்மையாகி 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 கடைசி வடிகட்டுதலிலே அது விந்தாக மாறி இன்னொரு உயிரை உருவாக்குகிற தகுதி பெறுகிறது. அந்த உயிரை தகுதி பெறுகிற பொழுது அதை தகுதி பெற்றால் மட்டும் போதாது, அது இன்னொரு உயிரிடம் அது விந்து தானம் பண்ண வேண்டும். பண்ணுவதற்கு மனதுக்குள்ளே ஆர்வத்தை பொதித்து கடவுள் செய்திருக்கிற வேலை அதுதான் காமம் என்ற பெயரிலே வெளிப்பட்டது. தேவையை உண்டாக்கி ஒரு ஒரு சந்ததி விருத்தி நிகழ்வதற்கு, உலகத்திலே உயிர் விருத்தி நிகழ்வதற்கான ஒழுங்கையும் அதே உடம்புக்குள்ளே செய்கிறார். அதற்கு உபஸ்தம் என்று பெயர். ஆகவே ஐந்து வேலைகள், வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்கின்ற இந்த ஐந்து வேலைகளையும் உடம்பிலே பூட்டிய கருவிகளினோடு செய்விக்கிறபடியால் இந்த கருவிகளுக்கு கண்மேந்திரியங்கள் என்று பெயர். உலகத்தையும்
இறைவன் அருளி செய்த ஆகம நூலில் சொல்லப்பட்டுள்ள கண்மேந்திரியங்கள் பேசுதல், போக்குவரவு செய்தல், ஏற்றல் இடுதலை செய்தல், கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல், சிற்றின்பம் செய்தல் ஆகிய செயல்களை செய்யும். அக்கண்மேந்திரியங்களாவன வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்பன. அவை வடமொழியில் வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்று கூறப்படும். பாடல் 15. கண்மேந்திரியங்கள் செயற்படும் முறை. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். கால் போக்காரும் காற்றிடமாய். புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. குதம் நீர் இடமா மலாதி விடும். பார் இடம் உபத்தம் விந்து.
ஐந்து கண்மேந்திரியங்களுடைய செயலுக்கும் பஞ்சபூதத்துக்குமான தொடர்பு சொல்லுகிறார். எதை இடமாக கொண்டு இந்த கண்மேந்திரியங்கள் இயங்குகின்றன என்று சொல்லுகிறார். இதை படியுங்க.
பதவுரை. வாக்கு, வாக்கு என்னும் இந்திரியம் ஆகாயம் இடமா வந்து வாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் சப்த மாத்திரையை இடமாக பற்றி நின்று வசனிக்கும், பேசுதலை செய்யும். கால் பாதம் என்னும் இந்திரியம் காற்று இடமாய் கால் ஆகிய உறுப்பில் நிற்கும் பரிச தன்மாத்திரையை பற்றி நின்று போக்கு ஆறும் போக்கு வரவினை செய்யும். கை பாணி என்னும் இந்திரியம் அனல் புல்கி கையாகிய உறுப்பில் நிற்கும் உருவ தன்மாத்திரையை பற்றி நின்று ஏற்கும் இடும் ஏற்றல் இடுதலை செய்யும். குதம் பாயு என்னும் இந்திரியம் நீர் இடமா எருவாய் ஆகிய உறுப்பில் நிற்கும் ரத தன்மாத்திரையை பற்றி நின்று மல ஆதி விடும் மலம் முதலியவற்றை வெளிப்படுத்தும். உபத்தம் உபத்தம் என்னும் இந்திரியம் பாரியிடமாக கருவாயாகிய உறுப்பில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை பற்றி நின்று விந்து விடும் ஆடவர்க்கு சுக்கிலமும் மகளிர்க்கு சோனிதமும் வெளிப்படுத்தி இன்பம் செய்யும்.
இது ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது தன்மாத்திரைகள் ஐந்தினூடாக இந்த கண்மேந்திரிய உறுப்புகள் தொடர்பு கொண்டு இந்த ஐந்து தொழிலையும் செய்கிறது. தொடர்ந்து இதற்குள்ளே செய்யும் ஆண்களிடம் ஆண்களிடம் பெறுகிற உயிர் பொருளை சுக்கிலம் என்றும் பெண்களிடம் பெறுகிற உயிர்த்தன்மையை சோனிதம் என்றும் சொல்வார்கள். இதெல்லாம் எனக்கு ஐயப்பாடு தருகிற இடங்கள். ஆண்மைக்கு ஏன் முதலிடம், பெண்மைக்கு ஏன் இரண்டாம் இடம் என்பது பற்றியெல்லாம் இந்த ஆண் பெண் என்ற நிலையில் நின்று சிந்திக்காமல் சிந்தித்தால் அங்கே கூட இந்த சுக்கிலம் சுரோனிதம் கூட ஆண்களுடைய சுக்கிலம்தான் இயங்கி உச்சென்று கருத்தரிக்க செய்யும், பெண்ணுடைய சுரோனிதம் உள்ளே நின்று வாங்கி கருத்தரிக்க செய்யும். எனக்கு இதுல எல்லாம் இருக்கிற ஐயப்பாடு ஆண் விந்துக்கு உயிர்த்தன்மை உயிரே இருக்கிறது, அதனுடைய அது இயக்கம் இருக்கிறது. அதாவது ஒரு உயிர் பொருளுக்கு மூன்று விஷயம் வேண்டும் என்று நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். உயிர் பொருளுக்கான மூன்று விஷயங்கள், அது ஒன்று அறிவு, இச்சை, செயல். இது மூன்றும் உங்களுக்கு தெரியும். அதனால இச்சா கிரியா ஞான ஆசக்தி என்று சொல்லுகிறோம். அறிவு இருக்க வேண்டும், இருப்பிருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் பார்த்தால் ஆண்களினுடைய சுக்கிலத்தில் தான் பார்க்க முடிகிறது. அதற்கு செயல் இருக்கிறது. விஞ்ஞானத்திலே பார்க்கிற பொழுது நாங்கள் விஞ்ஞானம் உண்டாகவும் பார்க்கிறோம், செயல் இருக்கிறது. அது தேடி உள்ளே போகும், தேடி உள்ளே போகிறபடியால் விருப்பு இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? தேடி உள்ளே செல்கிறபடியால் விருப்பிருக்கிறது, விருப்பிருக்கிறபடியால் அறிவிருக்கிறது. இந்த மூன்று தன்மையும் பொருந்திய உயிர் பொருளாக நாங்கள் ஆண்களினுடைய சுக்கிரத்தை எடுக்கிறோம். பெண்களினுடைய சுரோனிதத்துக்கு இந்த மூன்றும் உண்டா என்பது எனக்கு இருக்கிற சந்தேகம். இது நூல் சம்பந்த நூலை வைத்து அதுக்கு அப்பால் நான் சொல்வது. இதுலதான் உங்களுக்கு அதிக நாட்டம் என்றும் எனக்கு தெரியும். தேட தொடங்குவீர்கள். இந்த 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 இயற்கை தன்மை என்பது ஆண் விந்துவுக்கு அதிகம் என்று நம்முடைய நம்முடைய அடிப்படை உண்மைகளிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆண்மைக்கு நம்முடைய தமிழ் முதலியவை முக்கியத்துவம் கொடுத்தனவோ என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அப்படியானால் பெண்முட்டை என்ன என்று கேட்டால், ஆண்முட்டை வெளிப்படையான உயிர்த்தன்மை கொண்டது, பெண்முட்டை உயிரை வளர்க்கின்ற தகுதி கொண்டது என்றுதான் நான் மனதிலே நினைக்கிறேன். இது பற்றி நீங்கள் ஆராயலாம். சரி, இதுக்கப்பாலே போவோம்.